ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு சிவாத்வைத்தம் ஓர் அறிமுகம். தலைப்பு சிவாத்வைத்த கிரந்தம் அறிமுகம். தொடர்ச்சி. வழங்குபவர் திருமதி மாதங்கி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
வேதங்களில் பிரம்மத்திற்கு லட்சணமாக கூறப்படுகிறது. எவரிடமிருந்து இந்த பூதங்கள் பிறக்கின்றனவோ, எவரால் அனைத்தும் வாழ்கின்றதோ, அனைத்தும் அழிந்து எவரிடம் பொருந்துகின்றனவோ, அவரை அறிய முயல்வாய், அதுவே பிரம்மம் என்று பிரம்மம் என்பதற்கு ஒரு லட்சணம் வேதத்தில் கூறப்படுகிறது. அந்த லட்சணம், அந்த லட்சணத்தை உடையவர் பரமேஸ்வரன். எப்படி? இங்கு சற்று முன் கூறினேன், பவாதி நாமாக்கள் இவை அனைத்தும் இந்த கருத்தையே கூறுகின்றது. பவன் சிருஷ்டி காரணம், சிவன் ஸ்திதி காரணம், சர்வன் சம்ஹார காரணம், பசுபதி திரோதான காரணம், ருத்ரன் அனுகிரக காரணம். இப்படி இந்த உலகத்திற்கு படைத்தல், அழித்தல், காத்தல், அருளல், மறைத்தல் முதலியவற்றை செய்பவர் பிரம்மம், அது பரமேஸ்வரன். இந்த ஸ்ருதியில் பிரம்மம் என்றே கூறப்பட்டுள்ளது. இன்னும் மற்ற உபநிஷத்துக்களில் தெள்ள தெளிவாக அந்த பிரம்மம் சிவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தில் எப்பொழுது இருட்டு இருந்ததோ அப்பொழுது பகல் இல்லை, இரவு இல்லை, சத்து இல்லை, அசத்து இல்லை, சிவன் மட்டுமே தனித்து இருந்தார் என்று உள்ளது. இப்பொழுது நாம் ஒரு நாளை கணக்கிடுவது சூரியனை கொண்டு. சூரியன் படைக்கப்படுவதற்கு முன் எங்கும் இருட்டாகவே இருந்தது, அதாவது அந்த சம்ஹார காலம். அப்பொழுது சிவன் மட்டுமே இருந்தார் என்று ஒரு உபனிஷத் கூறுகின்றது. இவ்வாறு இந்த சாஸ்திரத்தில் பரமேஸ்வரனே பரபிரம்மம் என்பதை ஸ்ருதிகள் மூலமாக நிர்ணயம் செய்கின்றோம். இப்பொழுது நாம் பார்த்தது, பரமேஸ்வரன் உலகத்திற்கு காரணம், இந்த பிரபஞ்சமானது அவருடைய காரியம் என்று. இந்த பிரபஞ்சத்திற்கும் பரமேஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கள் இருவரும் வேறா, ஒன்றா? காரியத்திற்கும் காரணத்திற்கும் எத்தகைய சம்பந்தம் எனில், காரியமும் காரணமும் அனன்யம். அனன்யம் என்ற பதத்தை பற்றி விளக்குகின்றேன். காரணமான பரபிரம்மமாகிய சிவனில் இருந்து காரியமான பிரபஞ்சம் அனன்யம். அனன்யம் என்றால் வினாபாவரகிதத்துவம், ஒன்று இல்லாமல் மற்றொன்று இருக்காது. நம் பிரசித்தமான உதாரணமான மண் குடம் இவற்றை எடுத்துக்கொள்வோம். மண்ணினால் குடம் செய்யப்படுகிறது. இந்த மண்ணும் குடமும் ஒன்றா வேறா? ஒன்று எனில் எதற்காக இரு பெயர்? இரண்டு எனில் அந்த குடத்தை விட்டு அந்த மண்ணை பிரித்து காட்ட வேண்டும். மண் இல்லாமல் குடத்தை காண முடியாது. காரிய காரணங்களை ஒன்று இல்லாமல் மற்றொன்றை அறிய முடியாது. மேலும் ஒரு உதாரணம், நீலோத்பலம் என்று ஒரு புஷ்பம். இந்த நீலோத்பலத்தில் நீலம் என்பது ஒரு அட்ஜெக்டிவ், உத்பலம் என்பது ஒரு நவுன். இந்த நீலோத்பலம் என்பது அந்த நீல நிறத்தை விட்டு இந்த நீலோத்பலம் இல்லை. இவ்வாறு விசேஷன விசேஷ பாவங்களுக்கு இடையில் ஒரு சம்பந்தம். இப்படி பிரம்மம் இல்லாமல் இந்த பிரபஞ்சமாகிய சக்தி இல்லை. இந்த சக்தி இல்லாமல் அந்த பிரம்மத்தை அறிய முடியாது. எப்படி? ஒரு நெருப்பினை அதனுடைய உஷ்ணத்தன்மை இல்லாமல் அறிய முடியாதோ, அப்படி இந்த பிரபஞ்சம் இல்லாமல் பரமேஸ்வரனை அறிய முடியாது. அந்த பரமேஸ்வரன் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை. இப்படி காரிய காரணங்களுக்கு இடையில் அனன்யம். இவ்வாறு பரமேஸ்வரன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, உலகம் இல்லாமல் அந்த பரமேஸ்வரனை அறிய முடியாது எனில், பரமேஸ்வரனுக்கு இது மட்டுமே ஒரு வடிவமா, இந்த பிரபஞ்ச வடிவம் மட்டும்தானா எனில், இல்லை. இந்த பிரபஞ்சத்தை தாண்டிய வடிவமும் அவருக்கு உண்டு. இதனையும் ஸ்ருதி வாயிலாகவே அறிகின்றோம். உலகத்தை தாண்டியவர் ருத்ரம். எனவே பரமேஸ்வரன் உலக வடிவமாகவும் இருக்கின்றார், உலகத்தை தாண்டியவராகவும் இருக்கின்றார். பிரபஞ்சம் பரமேஸ்வரனுக்கு சரீரம். சரீரம் என்று கூறியவுடன் இந்த சரீரத்தினால் வரும் துக்கங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். அப்படி பரமேஸ்வரனுக்கு இந்த பிரபஞ்சம் சரீரம் என்றால் சரீரத்தினால் வரும் துக்கம் அவருக்கும் வருமா? அப்படி வருமையெனில் நமக்கும் பரமேஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம் என்ற கேள்வி எழுகிறது. இதற்கு ஸ்ருதியே விடை கூறுகிறது. அவருக்கு ஹேய குணங்கள் எதுவும் இல்லை, சகல கல்யாண குணங்கள் உடையவர். ஹேய குணங்கள் என்றால் நீக்கப்படும் குணங்கள், ஜரை மரணம் பாபம் முதலியவை கிடையாது. அனைத்து கல்யாண குணங்களையும் உடையவர், சர்வஜ்ஞத்வாதி குணங்களும் ஆனந்தாதி குணங்களையும் கொண்டவர் இந்த பரமேஸ்வரன். இது தேவாரத்திலும் கூறப்படுகிறது. தேவாரத்திலும் நம்முடைய மூவர் பெருமக்கள் பல இடங்களில் கூறுகின்றனர். நன்றுடையானை தீயதிலானை, திருச்சிராப்பள்ளி பதிகத்தில் நன்றுடையானை தீயதிலானை என்று ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார். இங்கு நன்றுடையானை, சகல கல்யாண குணங்கள் உடையவரை. தீயதில்லானை, தீய குணம் என்றால் தீயது என்றால் இங்கு ஹேய குணங்கள் இல்லாதவரும் அந்த பரமேஸ்வரன். இப்படி பரமேஸ்வரனை பற்றிய சில கருத்துக்கள் இங்கு கூறப்படுகிறது. இதற்கு மேல் பசு பதார்த்தத்தை பற்றிய சில கருத்துக்களை பார்ப்போம். பசு பதார்த்தம் அனாதி. இங்கு பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்பவர் பரமேஸ்வரன் என்று கூறினேன். சிருஷ்டி என்பது முன்பு இல்லாததை உண்டு பண்ணுவது கிடையாது. அதே போல பசு இங்கு திருப்புட்டி என்று கூறிய மூன்று பதார்த்தங்களும் அனாதி, எப்பொழுதும் இருப்பவை. பதி, பசு, பாசம் ஆகிய அனைத்தும் எப்பொழுதும் இருப்பவை. இவை சிருஷ்டி என்று வாக்கியத்தினால் புதிதாக உண்டு பண்ணப்படுவது இல்லை. தொடக்கமில் காலம் தொடங்கி இவை இருக்கின்றன. அப்பொழுது சிருஷ்டி என்றால் சூக்ஷ்ம வடிவமாக இருந்தது ஸ்தூல வடிவமாக வெளிப்படுகிறது. பரமேஸ்வரனத்தில் சம்ஹார காலத்தில் சூக்ஷ்ம வடிவமாக, கண்ணுக்கு புலப்படாததான வடிவமாக இந்த பிரபஞ்சம் ஒடுங்கும். பிறகு சிருஷ்டி சமயத்தில் அவை ஸ்தூல வடிவமாக, கண்ணுக்கு புலப்படும் வடிவத்தில் அவை வெளிப்படும். இதுவே பிரபஞ்சத்தின் சிருஷ்டி. அவ்வாறு இருக்கையில் இந்த பசுவானவர் அனாதி, மும்மலங்களால் கட்டப்பட்டவர். இந்த பசுவானவர் மூன்று என்று மூன்று பிரிவுகளாக இருக்கின்றனர். பிரளயாக்கலர், விஞ்ஞான கேவலர், சகலர் என்று. சகலர் என்றால் மூன்று மலங்களும் உடையவர். பிரளயாக்கலர் இரண்டு மலங்களையும், விஞ்ஞான கேவலர் ஒரு மலத்தையும் உடையவர் என்று வேறுபாடு இவர்களுக்குள். இந்த ஜீவாத்மா இயற்கையிலேயே அறியும் தன்மை உடையது. மலங்களால் கட்டப்பட்டு இருந்தாலும், பாசத்தினால் கட்டப்பட்டு இருந்தாலும் இயற்கையிலேயே அறியும் தன்மை உண்டு. இந்த ஜீவாத்மா அணுத்தன்மை உடையது. அணுத்தன்மை எனில் ஒரு வரையறைக்குள் இருக்கும் தன்மையை உடையது. சம்சார தசையில் குறுகிய அறிவும் முக்தியில் சர்வஜ்ஞத்வமும் உடையது. மலத்தினால் கட்டப்பட்டுள்ளதால் குறுகிய அறிவையும், முக்தி தசையில் அனைத்தையும் அறியும் ஆற்றலையும் உடையது. இந்த ஜீவாத்மாவிற்கு கர்த்தத்துவம் உண்டு. பரமேஸ்வரனால் கட்டுப்படுத்தப்பட்டாலும் இவர்களுக்கு கர்த்தத்துவம் உண்டு. ஒரு செயலை செய்வதற்கான அந்த சுவாதந்திரியம் உண்டு. அப்படி கர்த்தத்துவம் இல்லையெனில் இந்த விதி நிஷேதங்கள், வேதங்களில் உள்ள இதை செய் இதை செய்யாதே என்பதற்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போகும். பாவ புண்ணியங்கள் வந்து சேராமல் போகும். எனவே ஜீவர்களுக்கு கர்த்தத்துவம் உண்டு. இப்படிப்பட்ட இந்த ஜீவர்கள் பரமேஸ்வரனேதானா அல்லது பரமேஸ்வரனை விட வேறா என்று பார்த்தோமேயானால், இந்த சாஸ்திரப்படி இவர்கள் பரமேஸ்வரனுடைய ஒரு அம்சம். எப்படி இந்த பிரபஞ்சமானது பரமேஸ்வரனுடைய சரீரமோ, அவ்வாறு இந்த ஜீவாத்மா பரமேஸ்வரனுடைய சரீரத்தில் ஒரு ஏகதேசம், ஒரு பகுதியில் இருப்பவர்கள், அவருடைய அம்சம். இப்படி இந்த சிவாத்வைத கருத்துக்கள் கூறப்படுகின்றன. இதற்கு பிறகு இந்த சாஸ்திரத்தில் சாதனம் மற்றும் பலன். இந்த பசுவான ஜீவன் எப்படி எந்த சாதனத்தினால் எதனை கொண்டு மோட்சம் என்ற பலனை அடைகிறான் என்பதை பார்ப்போம். இங்கு உபாசிக்கப்படுபவர் சிவன், உபாசிப்பவர் ஜீவன். சாதனம் சிவோகம் நானே சிவன் என்ற பாவனையில் உபாசனை செய்ய வேண்டும். இதனை குருமுகமாக தீட்சை முதலியவற்றை பெற்று பிறகு இந்த பாவனையில் உபாசனை செய்ய வேண்டும். அடுத்தது ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் இவற்றை செய்தல். ஸ்ரவணம் என்பது வேத வாக்கியங்களை மீண்டும் மீண்டும் கேட்டு இந்த சூத்திரங்களின் மூலம் கூறப்பட்ட அனுமானங்களை பொருத்தி பார்த்து அவற்றை தியானம் செய்து அவற்றை தியானம் செய்வது ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இதுவே சிவனை பார்ப்பதற்கு ஒரு சாதனம் என்று இங்கு கூறப்படுகிறது. ஸ்ரோதவிய ஸ்ருதி வாக்கியோ மந்தவியஷ்ட உபபத்திபிஹி ஞாத்வாச்ச சததம் தேயஹ ஏதே தர்ஷன ஹேதவஹ என்று. சிவனை பார்ப்பதற்கு காரணம் இவை இந்த இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் கூறப்படுகின்றன. மேலும் அஞ்ஞான பிரபவம் துக்கம் ஞானம் தஸ்ய நிவர்த்தகம் சர்வ வேதாந்த வாக்கியானாம் ஸ்ரவணம் தத் பிரவர்த்தகம். அஞ்ஞான பிரபவம் துக்கம், அஞ்ஞானம் அறியாமைக்கு காரணம் துக்கம், பிறவி என்று துக்கம். ஞானம் தஸ்ய நிவர்த்தகம், ஞானம் அதை போக்க வல்லது. அந்த ஞானமானது சர்வ வேதாந்த வாக்கியானாம் ஸ்ரவணம் தத் பிரவர்த்தகம். அந்த ஞானம் எப்படி வரும்? எல்லா வேதாந்த வாக்கியங்களையும் கேட்பதினால் வரும். கேட்பது என்பது இந்த ஸ்ருதி வாக்கியங்களை காதில் வாங்கிக் கொள்வது என்பது அல்ல. கேட்கும் பொழுது இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் அனைத்தும் பரமேஸ்வரனிடத்தில் தாற்பரியம் கொண்டுள்ளது, இந்த யுக்தியினால் தாற்பரியம் கொண்டுள்ளது என்று அறிந்து அந்த யுக்தியை பலமுறை பொருத்தி பார்த்து அறிந்து கொள்வதே இங்கு ஸ்ரவணம். ஸ்ரவணம் நாம வாக்கியானாம் வைதிகானாம் பராத்பரே உபக்ரமாதிபிர்லிங்கை சிவே தாத்பரிய நிர்ணய. சிவனிடத்தில் தாத்பரியம் கொண்டுள்ளது என்று அறிந்து கொள்வதே இங்கு ஸ்ரவணம். இந்த ஸ்ரவண மனநாதிகளையும் அந்த நானே சிவன் என்ற பாவனையிலும் சிவோபாசனை செய்பவர்களுக்கு சிவனிடத்தில் பக்தி ஏற்படும். இந்த ஸ்ரவண மனநாதிகளை செய்வதனால் ஏற்படும் பக்தியானது ஞானத்திற்கு வழிவகுக்கும். இவற்றினால் சந்தோஷப்படும் பரமேஸ்வரன் அவருடைய பிரசாதத்தினால் பாஷங்களை களைவது என்ற முக்தி பிரயோஜனம். இந்த பாஷங்கள் அறுக்கப்படுவதனால் அல்லது அழிக்கப்படுவதனால் சிவனுக்கு சமானமான குணங்களை அடைதல் என்பது இங்கு முக்தியாக கூறப்படுகிறது. சிவசாயுஜ்யம் என்பது சிவனுக்கு சமானமான குணங்களை அடைவது இங்கு இந்த சாஸ்திரத்தில் முக்தியாக கூறப்படுகிறது. பரபிரமமான சிவனின் பரம அனுகிரகத்தினால் பாஷங்கள் அழிக்கப்பட்டு சிவனுக்கு சமானமான குணங்களை அடைதல் இங்கு முக்தி என்று இந்த சாஸ்திரத்தின் நிர்ணயம். இவ்வாறாக ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நாம் இதுவரை பார்த்தோம். இந்த பரமேஸ்வரன் சிதஜித் பிரபஞ்சத்தை சரீரமாக உடையவர். அவர் உலகத்திற்கு நிமித்த உபாதான காரணம். காரணமான சிவனில் இருந்து காரியமான பிரபஞ்சம் அனன்யம். அனன்யம் என்றால் வினாபாவ ரஹிதத்துவம், ஒன்று இல்லாமல் மற்றொன்று அறியப்படாது. பிரபஞ்ச வடிவமாக இருந்தாலும் அதனையும் தாண்டியவர் இந்த பரமேஸ்வரன். அவர் சர்வஜ்ஞாதி குணங்களை கொண்டவர். அனைத்து ஸ்ருதிகளின் சாரமாக இருப்பவர். இந்த ஜீவாத்மா பரமேஸ்வரனின் ஒரு அம்சம். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன் இரண்டு கருத்துக்களை கூற விழைகின்றேன். ஒன்று, இந்த பிரம்மசூத்திரத்தை பற்றி நான்கு பாஷ்யங்கள் இருந்தாலும் தற்பொழுது சிவாத்வைதம் என்ற இந்த பாஷ்யம் மிகவும் பிரசித்தம் இல்லை. மற்ற பாஷ்யங்களான விசிஷ்டாத்வைதமும் துவைத பாஷ்யமும் அத்வைத பாஷ்யமும் அந்த மதத்துக்கு சேர்ந்தவர்களால் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் நம்முடைய சிவாத்வைதம், சிவனோடு சேர்ந்ததான இந்த பாஷ்யம் மிகவும் பிரபலமாக இல்லை. இதற்கு பல காரணங்கள் இருப்பினும் ஒரு முக்கிய காரணம் இது சம்ஸ்கிருதத்தில் உள்ளது. சைவத்தில் எந்த கிரந்தத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த பாஷ்யத்தில் கூறிய நியாயங்களை மேற்கோள் காட்டி அந்த நியாயங்களை எடுத்துக்கொண்டும் சில இடங்களில் அவற்றை ஒப்புக்கொள்ளாததற்கு காரணமும் கூறப்பட்டுள்ளது. அது சம்ஸ்கிருத கிரந்தமாக இருக்கட்டும் அல்லது தமிழில் சைவ சித்தாந்தத்தில் இருக்கும் கிரந்தமாக இருக்கட்டும், மெய்கண்ட சாத்திரங்களில் இருக்கும் கிரந்தமாக இருக்கட்டும், இந்த பாஷ்யத்தின் நியாயங்கள் எடுத்து கையாளப்படுகின்றன, மேற்கோள் காட்டப்படுகின்றன. சைவ சித்தாந்தத்தில் பூர்வாச்சாரியர்களை எடுத்துக்கொண்டோமேயானால் சிவஞான முனிவர் தம்முடைய மகாபாட்யத்தில் சிவாத்வைதத்தை எடுத்து சில இடங்களில் கண்டனம் செய்கின்றார், சில இடங்களில் நியாயங்களை கையாளுகின்றார். அதேபோல சைவ சித்தாந்தத்தில் சிவாக்ர யோகி அவர்கள் தம்முடைய பாஷ்யத்தில் சிவஞான போதத்திற்கு அவர் இயற்றிய விஸ்திர பாஷ்யம் மற்றும் சங்கிரக பாஷ்யத்தில் இந்த பாஷ்ய நியாயங்களை எடுத்து கூறுகின்றார். இப்படி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சம்ஸ்கிருதத்தில் உள்ள இந்த பாஷ்யத்தையும் மேலும் பல சம்ஸ்கிருத கிரந்தங்களையும் பயின்று அவற்றை சிலவற்றை மொழிபெயர்ப்பும் செய்து இருந்துள்ளனர். சைவ சித்தாந்தத்தில் சிவாத்வைதம் என்பது அகப்புறச்சமயம், சைவத்திற்கு சேர்ந்தது என்பதனால் அகச்சமயம். சில இடங்களில் முக்தி நெறியில் மாறுபடுவதால் இது புறச்சமயம் என்று இருந்தாலும் இந்த சாஸ்திரமானது சிவனுக்கு புறம்பு அல்ல, சிவனோடு சேர்ந்தது. நம் பூர்வாச்சாரியர்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர்களும் இந்த கிரந்தங்களை படித்தே உள்ளனர். அப்படி இருக்கும் நிலையில் நாம் இங்கு இருக்கும் நியாயங்களை சைவர்களாக இருப்பதனால் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டுள்ளோம். மேலும் தேவாரத்தை எடுத்துக்கொள்வோமேயானால் பல இடங்களில் இக்கருத்துக்கள் கூறப்படுகின்றன. உதாரணமாக ஒரு சில இடங்களை பார்ப்போம். திருமந்திரத்தில் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவரோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லை. தேடினும் இல்லை வேதத்தில், உபனிஷத்தில் தேடினும் இல்லை, அவரோடு ஒப்பாரிங்கு யாவரும் இல்லை. இந்த பாஷ்யத்தில் பராதிகரணம் என்று ஒன்று உள்ளது. சிவனுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என்பதை ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு நிர்தாரணம் செய்வது. இத்தகைய திருமந்திரமாகட்டும், மற்றும் ஒரு தேவாரத்தை கூறுகின்றேன். உமையலாது உருவமில்லை, உலகலாது உடையதில்லை, நமையலாம் உடையராவர் நன்மையே தீமையில்லை, கமையலாம் உடையராகி கழலடி பரவும் தொண்டர்த்து அமைவிலா அருள் கொடுப்பார் ஐயனை ஆரணாக்கே. இது திருவையாற்று பதிகம், அப்பருடையது. இப்பொழுது சொன்ன கருத்துக்களை தெள்ள தெளிவாக இந்த பாடலில் காணலாம். உமையலாது உருவமில்லை, உமை சக்தி, அந்த சக்தி இல்லாமல் உருவமில்லை, பரமேஸ்வரனுக்கு சரீரம் இல்லை, பிரபஞ்ச வடிவமான அந்த சக்தி இல்லாமல் பரமேஸ்வரனுக்கு சரீரம் இல்லை. பிரபஞ்சம் பரமேஸ்வரனுடைய சரீரம் என்று இப்பொழுது பார்த்தோம். உலகளாது உடையதில்லை, இந்த உலகம் இல்லாமல் அந்த பரமேஸ்வரன் இல்லை, சக்தி இல்லாமல் அந்த பரமேஸ்வரனை அறிய முடியாது என்று சிறிது நேரத்திற்கு முன் பார்த்தோம். நமையெல்லாம் உடையராவர், நமையெல்லாம் சிதச்சித் பிரபஞ்சத்தை உடையராவர், நன்மையே தீமை இல்லை, நமையெல்லாம் உடையராவர், இந்த சிதச்சித் பிரபஞ்சத்தை உடைய அதனால் அவருக்கு இந்த பிரபஞ்சத்தினால் தீமை ஏற்படுமா எனில் நன்மையே, அவர் மங்கள குணங்களை கொண்டவர், கல்யாண குணங்களை கொண்டவர், தீமை இல்லை, ஹேய குணங்கள் இல்லாதவர். கமையெல்லாம் உடையராகி, கமை என்றால் பொறுமை. இந்த பாஷ்யத்தில் ஜீவன் என்பது பசு என்பது அல்லது ஜீவனுடைய லட்சணம் கூறும் பொழுது நிஸ்ஸீம தாப சகிஷ்ணுத்வம், பொறுக்க முடியாத துக்கம் வந்தாலும் அதனை பொறுத்து கொள்பவர் இந்த ஜீவன், ஜீவத்வம், ஜீவனாக இருக்கும் தன்மை என்று ஒரு இடத்தில் கூறப்பட்டுள்ளது. கமையலாம் உடையராகி, கமை என்றால் பொறுமை, பொறுமை உடையராகி கழலடி பரவும் தொண்டர்க்கு, அந்த சிவனுடைய கழல்களை தொழுபவருக்கு, பக்தி செய்பவர்களுக்கு அமைவிலா அருள் கொடுப்பர் ஐயனை ஆரணாக்கே, அவருடைய அனுகிரகத்தை கொடுப்பார். இப்படி இந்த கருத்துக்களுக்கு இந்த நியாயங்கள் இல்லாமல் எப்படி பொருள் புரியும்? இன்னும் இவ்வாறு பல இடங்களில் கூறிக்கொண்டே போகலாம். நான் சொல்ல வந்த இவற்றை சொல்ல வந்ததற்கு காரணம், இந்த சாஸ்திரத்தில் உள்ள நியாயங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். அது அந்த சிவ அனுகிரகத்தினால்தான் முடியும். அடுத்ததாக, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இதனை நல்ல முறையில் ஒளிபரப்பு செய்த சைவம் டாட் ஆர்க் திரு கணேஷ்ஜி அவர்களுக்கும், அவரோடு சேர்ந்த அந்த குழுவிற்கும் நன்றி. பரமேஸ்வரனுக்கு பல விதத்தில் ஆராதனை செய்யலாம். காவினை இட்டு குளம்பல தொட்டு என்றும், அல்லது பரமேஸ்வரனுக்கு அவருடைய நாமாக்களை கூறி அர்ச்சனை செய்வதாகவும், அபிஷேக ஆராதனைகள் செய்வதாகவும் என்று பல விதத்தில் ஆராதனை செய்யலாம். இந்த பாஷ்யத்தில் ஆராதனை என்று சர்வோபகார கரணம் பரமேஸ்வரனுக்கு ஆராதனையாக கூறப்பட்டுள்ளது. அனைவருக்கும் எல்லா வகையான உதவிகளையும் செய்வது, எதனையும் எதிர்பாராமல் உதவியை செய்வது என்பது சிவனுக்கு ஆராதனையாக கூறப்பட்டுள்ளது. அதுபோல இந்த சைவம் டாட் ஆர்க் எந்த பிரதி உபகாரமும் எதிர்பாராமல் சைவத்திற்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும், அதற்கு தேவையான கிரந்தங்களையும் என்று பல விதத்தில் உபயோகமாக இருக்கிறது. இதற்கு காரணமான திரு கணேஷ்ஜி அவர்களுக்கும் அவருடைய குழுவிற்கும் எனது வணக்கத்தை கூறி, சிவானுகிரகம் இருந்தால் மீண்டும் இந்த சிவாத்வைத்தத்தை பற்றி சிந்திப்பதற்கு இன்னுமொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.